மகிமையும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா மாட்சிமையும் ஒன்றுகிற நாமத்துக்கு உண்டாவதாக.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய உன்னதமான நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர்தான் எங்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கை, நீர்தான் எங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரம். உம்மை நம்புறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் தள்ளாட விடமாட்டார் என்று எழுதப்பட்டது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அதில் இருந்தெல்லாம் அவனை விடுதலாக்குவார் என்றெல்லாம் நீ சொன்ன வாக்கு தத்தங்கள் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே வார்த்தைகளிலே நாங்கள் நிலை கொண்டு உம் திருமுகத்தை பார்த்து உம்முடைய பிரசன்னத்திலே உடைய ஆவியான வருடத்திலே இந்த வருஷத்தை நாங்கள் கழிக்க கர்த்தர் எங்களுக்கு பலம் தர வேண்டுமென நாங்கள் மன்றாடுகிறோம். கிருபை தர வேண்டுமென நாங்கள் மன்றாடுகிறோம். சபையாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு தேவ வார்த்தையில் வெளிச்சத்தை தருகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய உள்ளங்களிலே இடைப்படுகிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீங்க எங்களை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டிருப்ப நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரோம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதலாவது ஆராதனை அல்லது முதலாவது வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இத்தனை பேருக்கு ஆண்டவரை ஆராதிச்சு சலிச்சு போச்சு அல்லது களைச்சு போச்சு? ஓகே, ஒருத்தரும் இல்லை. சந்தோஷம், ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஓகே, சோ இந்த நாங்கள் அதிகமாய் வருஷத்தில் முதலாவது வாரம் வந்த நான் இருந்த யோசிப்பேன், இந்த ஆண்டு ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ என்ன பேசுவாரோ என்று சொல்லி நான் அதிகமாக யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும். ஏனென்றால் நாம் அந்த வெளிச்சத்தில் வாழத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சோ நான் நம்புறேன், உங்கள் ஒரு சிலருக்காவது இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்ன பேசுவார் என்று உங்களுடைய உள்ளத்தில் பாரத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். சரியான ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஏனால் ஏ சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிகொடு. சோ இந்த நாளில இந்த ஆரம்பத்தில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் என்னத்தை பேசலாம்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது எனக்குள்ள வந்த சில எண்ணங்களை தேவ வார்த்தைகளை இவோடு பேசலாம்னு சொன்ன விரும்புகிறேன். இந்த நாளில இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அர்ப்பணிப்பு கமிட்மெண்ட் தலைப்பில் தான் நான் உங்களோட பேச வரும்புறேன். கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு அல்லது ஒப்பு கொடுத்தல், சப்மிட், ஒப்பு கொடுத்தல் அல்லது அர்ப்பணித்தல். எனக்கு தெரிந்த அளவில் நம்முடைய அர்ப்பணிப்பின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நாம் அநேகர் இந்த இன்று வரைக்கும் எனக்கு அதை தாரும், இதை தாரும், அதை தாரும், இதை தாரும், அதை செய்யும், இதை செய்யும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று இன்று வரைக்கும் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதுல தப்பில்லை. ஆனால் இன்றைக்குமே ஆண்டவர் எனக்கு என்ன தருவார் என்றே நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. நான் வளர வளர நான் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், வளர வளர நான் என்னத்தை ஆண்டவருக்கு கொடுக்கலாம், வளர வளர என்னத்தை ஆண்டவருக்காக விட்டு விடலாம், வளர வளர என்னத்தை ஆண்டவருக்காக எடுக்கலாம். இது வளர்ச்சியின் அடையாளம், தேவனோடு நாம் நெருங்குறதற்கு அடையாளம். நாம் சிறுபிள்ளை கிறிஸ்தவர்கள் போல இன்று வரைக்கும் நம்முடைய தேவைகளுக்காகவே நாம் வேண்டிக் கொள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னுமே நமக்கு என்ன தேவை என்பதை பிதாவானவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற நிலைமையும் நமக்கு என்ன தேவையும் நமக்கு என்ன பிரச்சனை என்றும் தேவன் அறியாமல் இல்லை. ஆனால் நாம் நம் தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அதுல தப்பில்லை. ஆனால் தேவைகளையே நாம் கேட்டுக்கொண்டிருப்பதிலேயே நம்முடைய வாழ்க்கையை கழித்து விடக்கூடாது. நம் தேவைகளையே தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வதில் நம் வருஷங்களை கழித்து விடக்கூடாது. சொல்ல போனால் இந்த பூமிக்குரிய தேவைகளுக்காகவே நாம் வாழ்கிறவர்களாக இருந்திருக்கூடாது. இந்த பூமி கடுத்தவர்களுக்காகவே நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களாக இருந்திருக்கூடாது. அதைத்தான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நான் சொல்ல வர்றேன். ஆகவேதான் நம்முடைய அர்ப்பணிப்பின் அடிப்படையில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி சொல்ல வருகிறேன். இந்த நாளிலே மூன்று முக்கியமான காரியங்களுக்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்க வேண்டும் அல்லது ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார் என்று சொல்லி என் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன். சோ அந்த மூன்று காரியங்களை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நீங்க தேவனுடைய ஆடுகளா இருந்தால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. நாம் கேட்கிறவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் அவைகளை கவனி. We have to pay the attention to the word of God. So we have to accept and acknowledge the word of God in our heart. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும், அதை நாம் சிந்திக்கணும், அதை நாம் செயல்படுத்தணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே மூன்று முக்கியமான காரியங்களுக்கு நாம் சப்மிட் பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் அல்லது அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தை நான் திறந்து பார்க்கும் போது வேதம் முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாலே நிறைந்திருக்கிறதை பார்க்கக்கூடாது. அல்லது இந்த வேதத்தை ஒரு மரம் போல எடுத்துக்கொண்டார், ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து பூத்து குலுங்குகிற பல மலர்களை இதில் பார்க்கக்கூடியதாக, அதே நேரத்தில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காமல் தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்து விட்டவர்களையும் இங்கே பார்க்கக்கூடியதாக தான் இருக்கு. ஆகவே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிற நாம் அர்ப்பணிப்பு என்கின்ற அந்த சத்தியத்துக்குள்ளே நான் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அல்லது எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு சொல்றதை எனக்கு சேர்த்து நான் சொல்றேன். இந்த மரியாள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மரியாள் தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தும், மோசே தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவர், பவுல் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவர். அவைகள் அதனால் அவர்கள் பெரிய காரியங்களை செய்து இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இதனாலே நாம் அர்ப்பணிக்க வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது நாம் அர்ப்பணிக்க வேண்டிய முதலாவது காரியம், நாம் அர்ப்பணிக்க வேண்டிய முதலாவது காரணம், நான் இதற்கு முதல் இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் அறிந்தோ அறியாமலோ இந்த அர்ப்பணிப்புகளே இருக்கிறார். இன்றைக்கு கட்சிகளை, இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களில் இருக்கிற கட்சிகள், அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அர்ப்பணிக்கப்பட்ட தொண்டர்களால் கட்சி வளரு, நாள் போக்கிலே தேசத்திலே ஆளுகையை கைப்பற்றுகிறது. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிற உண்மை உள்ள தொண்டர்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தங்கள் தலைவர்களுக்காக தீக்குளித்தவர்களையும் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இனி சொல்லட்டுமா, இன்னைக்கு இந்தியா போன்ற தேசங்களில சினிமா நட்சத்திரங்களுக்கு கூட தங்களை ஒப்புக் கொடுத்திருக்காங்க தெரியுமா? கட்சிகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள், அது வளரு. தலைவர்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள், தலைவர்கள் பலம் மிக்கிறவங்களாக இருக்கிறார். ஸ்தாபனங்களுக்கு தங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு இயக்கங்களுக்கு இன்றைக்கு நம் தேசத்தில் சரிப்புலே அது வேற, ஆனா இயக்கத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார். தாங்கள் கொண்ட கொள்கைக்கு தங்களுடைய நோக்கங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து இன்னைக்கு பலஸ்தீனா நம்முடைய தேசங்களிலே அதற்காக அல்லது ஈராக் போன்ற தேசங்களிலே குண்டுகளை சரீரங்களிலே தாங்கி அந்த அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே இன்னைக்கு செத்து போறதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கவில்லை. சிந்தி சோ இதை போலதான் தேவராட்சியம், தேவராட்சியமும் அர்ப்பணிப்பின் அடிப்படையில தான் வளருகிறது. சபை அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே வளருகிறது. அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே குடும்பம் தலைக்கிறது. அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே கூட்டங்களும் கூட்டுகளும் நிலைத்திருக்கிறது. அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே ஸ்தாபனங்கள் வளருகிறது. சொல்லிட்டே போகலாம். ஆனால் நாம் எதற்கு அர்ப்பணிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். சோ இந்த நாளிலே தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் அர்ப்பணிக்க வேண்டிய அல்லது ஒப்பு கொடுக்க வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்களை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இவைகள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்போதும் இருக்க வேண்டும் என்ற ஆண்டவருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். இதன் அடிப்படையிலே தேவன் உங்களே ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்தையும் கட்டியெழுப்புறதுக்கு இது ஒரு பெரிய பங்காக அல்லது பங்களிப்பாக அமையும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இயேசு ஜீவிக்கிறார். சோ நாம் அர்ப்பணிக்க வேண்டிய அல்லது ஒப்புக் கொடுக்க வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், முதலாவது தேவ சித்தத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். We have to commit ourselves under the will of God. நீங்க தேவ ஜனமா இருந்தால் அல்லது நான் ஒரு தேவனுடைய மனுஷனா இருந்தால் முதலாவது நான் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தே ஆக வேண்டும் அல்லது ஒப்பு கொடுக்கணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணம் செய். டெடிகேட் யுவர் லைஃப். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடு, அர்ப்பணம் செய். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் இதை சொல்ல விரும்புகிறாரு. ஐ பிலீவ் இன் மை ஸ்பிரிட், இன் மை ஹார்ட். தேவ சித்தத்துக்கு வழிநடத்தலுக்கு ஒப்புக்கொடு. மரியாள் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமே, மரியாள் இருந்த தனி வீட்டிலே அந்த ரூமிலே ஓ அறையிலும் தேவ தூதன் பிரவேசித்து தேவனிடத்திலிருந்து கொண்டு வந்த வார்த்தைகளை அவளுக்கு சொல்லும் வரைக்கும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று அவளால் ரிகக்னைஸ் பண்ண முடியல, அறிய முடியல. ஆனால் தூதன் வந்தார் கேப்ரியல். He brought a message. ஒரு செய்தியோடு வந்தார், மட்டுமல்ல ஒரு நோக்கத்தோடு வந்தார், மட்டுமல்ல தேவ சித்தத்தை சுமந்து கொண்டு வந்து மரியாளுக்கு அதை அறிவிக்கிறார். தேவனுடைய சித்தத்தை அறிவிக்க சொல்ல சொல்லி சொல்ல சொல்லி சொல்லி கடைசியிலே மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே கேப்ரியல் போயிட்டார். தட்ஸ் மீன் மரியாள் தேவ சித்தத்துக்கு தன்னை கையளித்த உடனே, தேவ சித்தத்துக்கு தன்னை சப்மிட் பண்ண உடனே தூதன் பறந்து போய்விட்டார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று மரியாள் சொன்ன போதும் தேவ சித்தம் மரியாளுடைய வாழ்க்கையில இலகுவாக இருக்கிறது. இதை குறித்து பலன் பல நேரங்கள் இதுக்கு எடுக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த முயற்சிக்கிறேன். மரியாளுக்கு தேவ சித்தம் நிறைவேற்றுவது இலகுவாக இருக்கிறது. கன்னிகை கர்ப்பவதி ஆகணும். ஒருவேளை இந்த தேசத்திலே அப்படி ஒன்று நடந்தா பெரிய ஆச்சரியம் இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவள் இருந்த சூழ்நிலை, யூத பின்னணி, நியாய பிரமாணம், அது எல்லாவற்றை வைத்து பார்க்கும் போது இதையெல்லாம் அவள் சிந்தித்து அவள் தனக்குள்ளே யோசித்ததில் என்ன வியப்பு இருக்கு. நான் எங்கனும், நான் இது எங்கனும் என்று கேட்டதில் என்ன ஆச்சரியம் இருக்கு. இதனால எழும்ப போற கதைகள், கட்டுக்கதைகள், மனிதர்களுடைய ஏளனங்கள், பரிகாசங்கள், கதைகள் இவைகள் எல்லாம் நான் நம்புறேன். ஒரு கணம் மரியாதை யோசித்திருப்பேன், என்னை குறித்து இந்த சமுதாயம் என்ன சொல்லும், என்ன வார்த்தையெல்லாம் சொல்ல போறார், எப்படியெல்லாம் கதைக்க போறார், எப்படியெல்லாம் பரிகாசம் பண்ண போறார் என்றெல்லாம் மரியாள் ஒரு கணம் தனக்குள்ளே அவள் சிந்தித்திருப்பார். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் பார்க்க தேவ சித்தமே எனக்கு முதலிடம் என்று தனக்குள்ளே தீர்மானித்த மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றார். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது சிற்சில கட்டங்களிலே இலகுவாக இல்லாமல் இருக்கிறது உண்மை, கடினமாக இருக்கிறது உண்மை, கஷ்டமாக இருக்கிறது உண்மை. ஆனால் எது முக்கியம்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஆண்டு நீ தேவ சித்தத்தை நிறைவேற்ற போறியா அல்லது உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற போறியா? டிசைட் யுவர்செல்ஃப். இந்த 2007 ஆண்டிலே இந்த ஆரம்பத்தில் நின்று தேவோட பிரசுரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்றது, இந்த வருஷம் முழுவதும் உன்னுடைய விருப்பத்துக்காக நீ வாழ போறியா அல்லது தேவனுடைய விருப்பத்துக்காக நீ வாழ போறியா? நமக்குள்ளே அவ்வப்போது ஏராளம் எண்ணங்கள் எழும்புது, நமக்குள்ளே அவ்வப்போது ஏராளம் விருப்பங்கள் தீர்மானங்கள் ஏராளம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனா அவைகள் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதா? அவைகள் தேவனுடைய வகையறைகளுக்கு ஏற்றதா? அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டதா என்பதை நான் சிந்திக்கிறது ஒரு தேவனுடைய மனுஷன் மனுஷனுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. இல்லையா? எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம் சொல்லி நீ நினைக்க, உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை உருவாக்கின தேவன், உனக்காக சிறுவையிலே உருக்குலைந்த தெய்வம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தேவ சித்தம் செய்ய உன்னையும் என்னையும் இந்த வருஷத்துல இந்த 2007 ஆண்டுக்கு நம்மை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்போமே. மோசே ஒரு தேவோட மனுஷன், யாத்திராம 4 இதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கூப்பிடி சொன்னார், நீ போய் எகிப்தில் இருக்க அடிமத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை அழைத்து வான்னு சொல்லு. ஆண்டவர் அவனோடு பேசும் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சித்தத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறாரா என்பது அவனுக்கு தெரியாது. நேரம் வந்த போது தேவன் அவனை அழைத்து தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய சித்தத்தை அவனுக்கு நிறைவேற்றின போது மோசே தயங்குறார். ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள, உமக்கு சித்தமானால் வேறு யாரையும் அனுப்பு. நான் அதை யோசித்து பார்த்தேன், ஏன் அவன் அப்படி சொல்லி இருக்கணும், ஏன் அப்படி சொல்லணும்? தேவன் முகமுகமா ஆண்டவோடு அவனோடு டைரக்டாக ஆண்டவோட வாய்ஸ் கேட்கிறான். ஆனால் அவன் சொல்றான் எவ்வளவோ காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டே வரார். கடைசியில் அவன் சொல்றான், ஆண்டவரே உனக்கு சித்தமான வேறு யாரான், எனக்கு தெரியும் நீர் ஆண்டவர், நீதான் தேவன், என் ஜனங்கள் அடிமத்தனத்தில் இருக்கா என்பதை நான் அறிவேன், அவர்கள் அதில் இருந்து வெளியேறும் என்பதை நான் ஒத்துக்கொள்றேன், எனக்கும் விருப்பம். ஆனாலும் இந்த காரியத்துக்கு, இந்த லீடர்ஷிப்புக்கு, இந்த தலைமைத்துவத்துக்கு நீங்க விரும்புற வேற யாராவது அனுப்பு, நீ உங்களுக்கு சித்தமா இருக்கிற வேற யாராவது அனுப்பு. நான் ஏன் இப்படி மோசே சொல்லணும், ஏன் இந்த பதிலை, ஏன் இந்த காரியத்தை இப்படி சொல்ல வேணும் மோசே என்று நான் யோசித்த போது, என்ன கவனிங்க, மோசேக்கு தன் ஜனத்தை பற்றி நல்லா தெரியும். இந்த ஜனங்களை நடத்துறது என்பது இலகுவான ஒரு காரியம் அல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான். பார்வோனுக்கு பயப்பட்டது உண்மை, ஆனால் அந்த பார்வோன் எப்பயோ மறித்து அடுத்த சந்ததி வந்துட்டு சொல்லி ஆண்டவர் சொல்லுறான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது கடினமான காரியம் என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் ஈச்சல் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான். தேவ ஜனத்தை நடத்தி வனாந்திரத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ சித்தத்தை செய்த இன்னும் ஒரு நபரை நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. வாசிப்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6 38 வசனத்தை படிங்க. 6:38 யோவான். ஆறு முப்பத்தி எட்டு வாசிக்கிறீங்க. யோவான் ஆறு முப்பத்தி எட்டு. எல்லாரும் படிங்க, இந்த ஆறு முப்பத்தி எட்டு பாருங்க. எல்லாரும் ஏசு என்று சொல்றார் பாருங்க. யோவான் ஆறு முப்பத்தி எட்டு எல்லாரும், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஹலோ, என்ன கவனி, யார் இந்த வார்த்தையை சொன்ன தெரியுமா? ஏசு. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யத்தான் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்ப ஏசு எங்கிருந்து வந்தாரு? வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு. திரும்பவும் வானத்துக்கு ஏறி போயிருக்கிறாரு. திரும்பவும் நம்மை கூட்டி சேர்த்துக்கொண்டு இந்த பூமிக்கு இறங்கி வருவாரு. நம்மை கூட்டி சேர்த்துக்கொண்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு போய்விடுவாரு. விசுவாச ஆமே சொல்லு. என்னை அனுப்பினவுடைய சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? இந்த வசனம் தெளிவான பதிலை சொல்லுது. இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? இறங்கி வந்தார். அது நல்லா இருக்கு, இறங்கி வந்தார். கீழே இறங்கி வர முடியும் இல்லையா? வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஏன்னா நம்மை கூடிய மேல போவது. ஏன் இறங்கி வந்தார்? பிதாவின் சித்தத்தை செய்ய வானத்திலிருந்து இந்த பூமிக்கு சிதறம் இறங்கி வந்தார். இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்தார்? ஒரே பதில், பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். நீர் எனக்கு நியமித்தவர்களை நான் செய்து முடித்தேன். ஆண்டவர் இயேசுவுக்கும் பிதாவின் சித்தம் இலகுவாக இருக்கிறது. ஆகவேதான் கெத்செமனே தோட்டத்தில் அவர் பிதாவை நோக்கி இப்படியாக ஜெபம் பண்ணார். நான் மறக்க முடியாத ஒரு ஜெபம், பிதாவே கூடுமான இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும். எந்த பாத்திரம்? அதான் சிலுவை மாதிரி. கூடுமானால் இந்த பாத்திரம், இந்த சிலுவை மரணம் என்னை விட்டு விலகட்டும். ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆகட்டும். அதான் என் சித்தப்படி அல்ல, உன் சித்தப்படியே ஆகட்டும். இந்த மரணத்தை நான் உத்தரிக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தம், அதனால் அதை நான் நிறைவேற்றுவேன். பாத்திரம் கசப்பாயிரும், ஆனாலும் கொடுக்கிறது யாரு? பிதாவோ. இதுல நான் பானம் பண்ணாமல் இருப்பேன். பாத்திரம் கசப்பு, ஆனாலும் கொடுக்கிறவர் பிதா. இதுல நான் பானம் பண்ணாமல் இருப்பேன். இயேசுவுக்கும் பிதாவின் சித்தம் இலகுவாக இருக்கிறது. இயேசுவை சிலுவையிலே அறைகிறது பிதாவின் சித்தம். என கருமானவர்களே, தேவ சித்தத்தை நிறைவேற்ற தங்களை ஒப்பு கொடுத்தவர்களால் தான் தேவ ராஜ்யம் கட்டப்பட்டு வருகிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்த மக்களால் தான் தேவனுடைய சபைகள் வளரும், தேவ ராஜ்யம் கட்டப்படுது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு பிரதான காரணம் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த தேவ ஜனங்களால் தான். ஆக இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நான் உங்களை பார்த்து சொல்ற ஒரு முக்கியமான காரியம், முதலாவது தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடு. நீ என்றைக்கும் வாழுவான் அல்லது போனால் இந்த வருஷம் நாம தான் திட்டம் போறதுல இலகுவானவர்கள் அல்ல. சோ இந்த வருஷத்துக்கு நாம் இத்தனைக்கும் ஒரு 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 பிளான் போட்டிருக்கும். அது நீங்க செய்யணும், அதை பற்றி தான் கைக்கு. ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமா இருந்தால் தேவ சித்தம் எங்கே? மத்தேயு 6:21 இயேசு என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி, மன்னிக்கணும், மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறவன் அதுல பிரவேசிக்கிறது இல்லை. ஐ கேன் சிங் வெல், நான் நன்றாய் பாட்டு பாடலாம், நான் நன்றாய் ஊழியம் செய்யலாம், ஆனால் இயேசு சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் வாழ்கிறவனே அல்லாமல் தேவன் ராஜ்யத்தில் ஒருவரும் பிரவேசிக்கும். இன்னைக்கு நீயும் நானும் தேவ சித்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது நம்ம சித்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவே நாம் கூப்பிடுறோம், ஆனா எந்த சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கோம்? அப்படி இந்த வார்த்தையின்படி நாம் பார்த்தால், நாம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்பது வெளிச்சம் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோராட்சியத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுறவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. இந்த வசனம் எவ்வளவு வெளிச்சமா இருக்குமா? அப்ப உனக்கும் எனக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம், ஒரு திட்டம், ஒரு நோக்கம் பிதாவிடத்தில் இருக்கு. சவுல் தமஸ்கு போற வழியிலே தேவன் அவர் ஆண்டவர் இயேசு அவனை சந்திக்கிறார். பிரகாசமான ஒளியிலே ஆண்டவர் அவரை சந்தித்தார். 3 நாட்கள் அதனால பார்வை இழந்தான். அந்த 3 நாட்களும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். இழந்த பவுல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். அவன் கேட்டு இவன் ஆண்டு பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்டு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்? நான் என்ன செய்யணும்? What is your will in my life? உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய நோக்கம் என்ன? என்னை ரட்சிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்க ஒவ்வொருவருக்கும் பிதாவிடத்திலே ஒரு சித்தம், உங்க குடும்பத்துக்கு ஒரு நோக்கம். சும்மா நம்ம ரட்சித்து இங்க நம்ம இருக்கிறது ஒரு நோக்கத்தோடு உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு சித்தத்தோடு. ஆக இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நீங்க ஒவ்வொருவரும் ஸ்பெசிபிக்காக ப்ரே பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்? இந்த வருஷம் முழுவதும் இந்த ஜபம் நீளடி கருத்தாய் நாம் மண்டாடும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சொல்லு, டீச் மீ. நான் என்ன செய்யணும்? எங்கு போகணும்? எதை செய்யணும்? எதை செய்யக்கூடாது எனக்கு சொல்லுங்க. அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு தான், அப்படி கேட்கிறவர்களுக்கு தான் தேவன் தன்னுடைய சித்தத்தை விளங்கப்படுத்த முடியும். பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? நீ நேர்த்தருவுக்கு போப்பா, அங்க இருக்கிறாரு. அதுக்கு பிறகு நான் உனக்கு சொல்ல, நான் என்ன செய்யணும்? அப்படி விருப்பத்தோடும் பாரத்தோடும் தேவனை நோக்கி மன்றாடுகிறவர்களுக்கு தேவன் சித்தத்தை வெளிப்படுத்த விருப்பம் உள்ளவராக. நான் ஆண்டவரிடத்தில் இப்படி ஜெபிக்கிறதும் தேவனுடைய சாட்சி, ஒரு நாள் கூட தேவனுடைய சித்தத்துக்கு வெளியில நான் வெறும் வாழ விரும்ப. என்ன சொல்லட்டுமா? தேவன் விரும்பாத ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில தேவையும். ஆண்டவர் அனுமதிக்காத எந்த ஒரு பொண்ணோ பொருளோ மற்றவர் வேண்டாம். தேவன் விரும்பாத ஒன்றும் வேண்டாம். ஆக நான் இப்படி ஆண்டவர் சொல்வதும், உம்முடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், உம்முடைய வழிதான் என்னுடைய வழி, உம்முடைய வாரம் தான் என்னுடைய வாரம். இப்படி நான் ஆண்டவரத்தில் மன்றாடுறது. நீங்களும் அப்படி செபிக்க பழகு. ஆண்டவர்கிட்ட வழி ஒன்று இருக்கு, நீங்க இன்னொரு வழியிலே போய்கொண்டு இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி முடிவிலே பரிதாபமா போயிடக்கூடாது இல்லையா? சோ தேவன் இந்த ஆண்டு உனக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். You have to pray specifically. அடிப்படையாக நீ ஆண்டவரத்திலே மன்றாடு. ஆண்டவர், இந்த ஆண்டு நான் என்ன செய்யும்? ஆண்டவரை நேசிக்கிறவன், ஆண்டவர் நமக்கு ஆண்டவராக இருந்தால், அவர் நமக்கு எஜமானா இருந்தால், இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்? உம்முடைய நோக்கம் என்னப்பா? உம்முடைய திட்டம் என்ன? உம்முடைய சித்தம் என்ன? அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. தேவ சித்தத்திலே நம்முடைய வாழ்க்கை செலவழியாமல் நம்முடைய சொந்த விருப்பு வறுப்புகளுக்காக வாழ்ந்து என்ன பயன் கேட்கிறேன்? இதற்காகவா ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்? இதற்காகவா உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி ஆக நிரப்பிக் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? ஆகவே முதலாவது இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே உன்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஒருவேளை தேவனுடைய ஆண்டவருடைய சித்தம் கடினமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், ஆனாலும் அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கு. தேவ சித்தத்தை செய்வதே வாழ்க்கையிலே ஒரு 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 உள்ளான ஒரு அமைதி, ஒரு 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 நிம்மதி, ஒரு ஒரு தைரியம் அவர் உள்ளத்திலே, அவருடைய ஆவிலே, அவருடைய ஆத்மாவிலே இருக்கிறதை அனுபவிக்கும். தேவ சித்தத்திலே இருக்கும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் எல்லோரும் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது சொல்லி சொன்னார். முதலாவது தேவ சித்தத்துக்கு நம்மை நாம் ஒப்புக்கு. இரண்டாவது நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், இயேசுவை போல வாழ, அந்த இயேசுவை போல மாற நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணம். We have to be like Jesus. இயேசுவை போல வாழ, இயேசுவை போல மாற, அது இயேசுவை போல மறுரூபமாக இந்த வருஷம், இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு வசனம் வாசிப்போமே, ரோமர் 8:29 நம்பர் 8:29 வாசி எல்லா இடங்கள். ரோமர் 8:29
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பகரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
ரைட். இந்த வசனத்தின் பிற்பகுதி என்ன சொல்லுது பாருங்க, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி முன்குறித்திருக்கார். இப்ப நாம் ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் முன்குறித்திருக்கார், அது சந்தேகம். ஆனா ஏன் முன்குறித்தார்? நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு. So we have to change ourselves. வாழ்க்கை மாறணும். The lifestyle should be changed by Christ. நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டிய உண்டு, நம்முடைய ஜீவியம் மறுரூபமாக்கப்பட வேண்டிய உண்டு. ஏனென்றால் வாழ்க்கை மாற்றப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை அனுபவிப்பார். இந்த பூமிக்குரிய சாயலிலே நாம் வாழ்ந்து கொண்டு பரலோகத்தை நாம் சென்றடைய முடியாது. மட்டுமல்ல, பரமபிதாவுக்கு பிள்ளைகளாகவும் இருக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, இந்த வருஷத்தின் ஆசீர்வாதம் அல்லது இந்த வருஷத்திலே நாம் ஆசீர்வாதமாக வாழ்கிறது யாற்ற கரத்திலே. உடனே நாம் என்ன சொல்ல தெரியுமா, அது ஆண்டவருடைய கரத்தில். நான் ஒரு சொல்றேன், இந்த ஆண்டு நீங்க ஆசீர்வாதமாக வாழ்வது உங்க கரத்தில் தான். தேவன் நம்முடைய தகப்பு, நம்மளை அன்பு கூர்ந்து தன் சொந்த குமாரனையே கையளித்தவர், அவரோடு கூட மற்றவைகளும் நமக்கு அல்லாது இருக்கிறது எப்படி என்று கேள்வி. ரோமர் 8 நாம் வாசிப்போம், சொந்த குமாரனையே கையளித்தவர், அவரோடு கூட மற்றவைகளை நமக்கு கொடுக்காமல் எப்படி இருப்பார்? அப்பத்தை கேட்டா கள்ள தரமாட்டேன், நீரை கேட்டா பாம்பை தரமாட்டேன், பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்க, பரமபிதா நமக்கு நல்லவைகள் தர அதிக நிச்சயம் அல்லவா என்றெல்லாம் இயேசு நமக்கு போதிக்கிறார். தேவன் நம்முடைய தகப்பனாக மாறுகிறார். இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக, இறைவனாக நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பரலோக பிதா நமக்கு தகப்பனாக மாறுகிறார். So now we have a right to ask. நமக்கு உரிமை இருக்குது அவர்களை கேட்கிறது. நாம் பிள்ளைகளாக இருக்கோம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் என்று எழுதப்படும். நம்மை முன்குறித்திருக்கிறார் எதற்காக? தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாகமா. சிலர் சீக்கிரமாய்
குணாதிசயங்கள் அல்லது சுபாவங்கள் பரிசுத்தாவியால் மாற்றப்பட்டு கிறிஸ்துவை போல் ஆகிக்கொண்டிருப்பார். இந்த அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறது நம்மே தான் தங்கியிருக்கு. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 அதற்கு நம்மை நாம் விட்டு கொடுக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய பழைய சாயலை மாற்றி நம்முடைய பழைய சுபாவங்களை மாற்றி இயேசுவை போல நம்மை கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய சாராய் அது முக்கியமில்லை. ஆனா பிதாவுடைய முதலாவது நோக்கம் நாம் தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறும். சொல்றது பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாய் நாம் விட்டு கொடுக்காவிட்டால் நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் எப்படி ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறது? நாம் கேட்கிற தேவ வார்த்தைகளுக்கு நம்மை நாம் விட்டுக் கொடுத்தா விட்டுக் கொடுக்காவிட்டால் ஆவியானவர் நம்மோடு கிடந்து உள்ள போராடி கொண்டிருக்க மாட்டோம். எப்போதும் ஆவியானவர் நம்மோடு போராடி கொண்டே இருக்க மாட்டோம். வார்த்தை நாம் கேட்டு 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 மறுரூபமாகும். நம்முடைய பொல்லாத சாயல்கள் மறையணும். ஆண்டவர் விரும்பாத சாயல்கள் மாறணும். அல்லது நம்முடைய மாமிச குணங்கள் அகலணும். நாம் இயேசுவை போல மாறணும். இதுதான் பிதாவின் முதலாவது முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். அல்லது நம்மை மாற்ற முடியும். அல்லது நம்மை பணிய முடியும். அல்லது நம்மை மறுரூபமாக்க முடியும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் ஒரு கட்டத்தில் தன்னை குயவனு கூப்பிடுது. நல்லொரு புயம் நாம கைகளிலே களிமண்ணாக. இப்ப குயவன் என்ன செய்யறாரு? வணைகிறார். தேவன் எதனால நம்ம வணைகிறோம்? தன்னுடைய வார்த்தை தன்னுடைய வசனத்தை அனுப்பிதான் நம்ம என்ன செய்யறாரு? வணைகிறார். தான் விரும்புற ஒரு சாயலாக மாற்றுகிறார். களிமண் கையில் இருக்குது, ஆனா குயவன் கீழ ஒரு கட்டன் இருக்கு. குயவன் அந்த களிமண்ணை என்ன பாத்திரமாக மாற்றணும் என்று அவனுக்குள்ள ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு. அந்த சித்தத்தின்படி, அந்த திட்டத்தின்படி, அந்த விருப்பத்தின்படி குயவன் அந்த பாத்திரத்தை வணங்கி எடுக்கிறார். களிமண் அதுக்கு சப்மிட் பண்ணு. ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் ஒரு பாத்திரமாக வணிய விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை வணிய விரும்புகிறார், நம்மை மாற்ற விரும்புகிறார், நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார், நம்மை செப்படுத்த விரும்புகிறார். தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற விரும்புகிறார். இதுக்கு நம்ம நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு நம்ம நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷம் என்னை உண்மை போல மாற்று. அப்படி இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்றால் அது நீயும் ஆண்டவர். யூ மே லூஸ் திஸ் இயர். நான் இப்படித்தான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் இந்த வருஷத்தினை இழந்து போவார். அப்படி நான் சொல்ல போற உயிரோடு தான் இருக்கும் கத்திர சித்தமா. ஆனா தேவ கரத்தானுடைய வாழ்க்கையில சம்பவிக்க வேண்டிய காரியங்களை யூ மே லூஸ் இட். மேகம் மூவ் பண்ணும் போது நாம் அதோட ஜாயின் பண்ணி. அப்படி இல்லை நாம் தடிச்சு விடப்படும், கைவிடப்படும். மேகம் மூவ் பண்ணும் போது நாம் மூவ் நாம் அப்படி இருந்திருக்கணும். இருந்து என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி என்று பாட்டு பாடியே நாம் இருக்கணும். சோ இந்த வருஷத்தை நாம் இழந்திருக்கணும். 2007 தேவன் நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். இதற்காகவே நீயும் நானும் வாழ வேண்டும். இதற்காகவே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். இதற்காகவே நம்மை முன்குறித்திருக்கிறார். இதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். இதற்காகவே நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். பூமியில இருக்கிற உலக பிரகாரமா வாழ்ற மனுஷன் உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். நீ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க, நாம் தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகள், அப்படின்னு சொல்றது we are the ambassador of God. நாம் தேவ ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகள், ஸ்தானாதிபதி, தேவ ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதி. So we have established, நாம் தேவ ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்க பிறந்தவர், தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அழைக்கப்பட்டவர்கள், அதற்காக தேவ ஆவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த ஆவியோடு நமக்குள்ளே இருக்கு, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கு. இது நம்ம வெட்கப்படுத்த அல்லது வேதனைப்படுத்த. சோ முதலாவது நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் சபி ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது தேவனுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறும். இந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது நமக்குள்ளே ஏற்கனவே ஒரு சாயல் இருக்கு, ஒரு சாயல் இருக்கு. அவதன் ஆண்டவர் சொல்றாரு, நீ குமார சாயல் ஒப்பாக மாறும். அப்ப இந்த சாயல் மறையும் போதுதான் ஆண்டவருடைய பிதாவுடைய அதாவது இயேசுவோட சாயல் நமக்குள்ள வர முடியும். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சாயல் இருக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை எடுங்க, அஞ்சு பிள்ளைகள் வச்சுக்கொள்ளும், அஞ்சு அஞ்சு சாயல் அஞ்சு ரகத்துல இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அஞ்சு புள்ளே அஞ்சு அஞ்சு விதமா ஒவ்வொரு சாய் நாம ஒவ்வொருவருக்கும் ஒரிக்கலாம் ஒரு சாய் இருக்கு. சிலரை பார்த்தா நல்ல கதை பார்க்க, சிலரை பார்த்தா அதிகம் கதைக்கவே மாட்டாங்க. திஸ் இஸ் அவர் நேச்சர், இது நம்முடைய சாயல், அது நம்முடைய சுபாவம். இப்படி அநேகம் சொல்லலாம், நான் உங்களை தொடர்றது போல இருக்கும். தொடை எவரை தொட நாம் வருங்கள். சோ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சாயல் இருக்கு. ஆனா இந்த சாயல் மறைஞ்சு, இந்த சாயல் மறித்து, இந்த சாயலுக்கு நாம் விடை கொடுத்து, அல்லது இந்த சாயலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் இன்னொரு சாயலுக்கு, கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் மாற வேண்டும். இதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், ஏற்கனவே முன்குறித்து விட்டார். நாம் இப்போதும் பிள்ளைகள் தான், சந்தேகமே, நாம் எல்லாரும் பிதாவுக்கு பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு பிள்ளைகள் இருக்கின்ற உரிமை கிடைச்சது உண்மைதான். ஆனா நமக்கு ஒரு டார்கெட், அது நாம் செல்ல வேண்டிய ஒரு குறிக்கோள் இருக்கு. அது என்ன? நாம் எல்லோரும் இயேசுவை போல மாறணும், அவருடைய சாயலா நாம் மாறணும். இப்படியெல்லாம் நான் யோசிக்கும் போது ஒன்றா இரண்டா சொல்ல இயேசு அவர் ஜெபம் பண்ணது போல நாம் செய்யணும். இத வச்சே நான் சொல்லி முடிச்சிருந்தேன். இரவரவாக ஜெபிச்சிருக்கிற நாம் இரவரவா கதைக்கிறதுல பல ஆனா இயேசு இரவரவாக ஜெபித்திருக்கிறார், தனித்திருந்து ஜெபிச்சிருக்கிறார். அவருக்கு என்ன எலக்ட்ரிசிட்டியும் இருக்கல, அல்லது மியூசிக்கும் இருக்கல, ஒன்னு இருக்கல, தனி இருந்து ஜெபிச்சிருக்கார். அதுவும் அவருக்கு என்ன, தேவ ராஜ்யத்துக்காகத்தான் ஜெபம் பண்ணியிருப்பார். வேற என்னதுக்கா, நம்ம மாதிரி வேலைதான், வீடுதான், காசுதான், சுகம்தான், வெலந்தாண்டா ஜெபம் பண்ணியிருப்பார்? இல்ல, கற்பனை பண்ணிப்பார். எதற்காகப்பா ஜெபம் பண்ணியிருப்பார்? ராஜ்யம் வரணுமே, ராஜ்யம் வரணுமே. நாம் அவர் கட்டுக்கொண்டு அதன் அவர் அவர் அவர்கள் என்ன சொன்னார், அவர் கட்டுக்கொண்ட ஜெபத்தை பாருங்க என்ன சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதா? ஏன்னா இந்த பூமியில வேறொரு ராஜ்யம் இருக்கு, இது அழியணும். தேவனுடைய ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்பட வேண்டும். உன்னாலே என்னாலே உம்முடைய ராஜ்யம் வருவதா? மட்டுமல்ல, பரலோகத்தில் உங்களை சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதா? அவருக்குள்ள இருந்த he had a great desire in his heart, ஒரு பெரிய பொறுப்பம் அவருக்குள்ள இருந்தது. பரலோகத்துல நூறு வீதம் பிதாவு சித்தம் செய்யப்படுது, இந்த பூமியிலும் அப்படி இருக்க. நான் உன்னை கேட்கிறேன், உண்மையா பிதாவின் சித்தத்துக்கு தன்னை கையளிக்காத ஒருவர், அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை கையளிக்காத ஒரு நபர் பரலோகத்தில் இருக்கிறவங்க பரலோகத்தில் செய்யப்படுறவங்க சித்தம் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எப்படி செவிக்கிறீங்க? நீங்களே ஒரு மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. நான் சொல்றேன், எங்க மனசாட்சியில குத்துதே ஆண்டவர் இப்படி ஜெபப்படி சொல்லி நம்ம கட்டி தந்திருக்கோம், ஆகவே நான் ஜெபிக்கிறேன். நீங்க சொன்னா நான் வாய போடுறேன், இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க செய்கிற ஜெபம் தேவனால கேட்கப்பட வேண்டுமா இருந்தா, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தான், நிபந்தனை அல்ல. இது சில பேர் இப்படி இப்படி எல்லாம் ஒப்பு கொடுத்தா, நீ எனக்கு இதை செய்யும், நான் உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க, நான் உங்களுடைய சித்தத்தை செய்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வீடு எடுத்து தாருங்க, அதுக்கு பிற்பாடு நான் உங்களுடைய சித்தத்தை செய்கிறேன், என் பிள்ளைகள் கொஞ்சம் படித்து நல்ல வேலைக்கு போகட்டும், பிற்பாடு நான் உங்களுடைய ஊழியத்துக்கு வருகிறேன், உங்க சித்தத்தை செய்கிறதாவே உங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் எப்போதற்கும் தெரியாது, தொட்டம் போட்டு இருப்பாங்க, ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்படியே சொல்லிட்டே நிபந்தனை அற்று ஒரு 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 கமிட்மென்ட், டோன்ட் புட் எனி கண்டிஷன் டு டு த வில் ஆஃப் காட். இது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்ற நிபந்தனை போடாத, நிபந்தனை போடாத. உன் தேவன் பெரியவன், சோ கிரேட். நிபந்தனை போடாத. யாரோட நாம பேரன் பேசுற யோசிப்பா, உன்னை விட்டா என்னை விட்டா எத்தனை பேர் நம்மையும் போய் வச்சாரே, தத்திர ஆண்டோம் பிடிச்சாரே ஆண்டோம், இதுவரைக்கும் காக்கிறாரு சோத்திரம். சோ முதலாவது நாம் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும், இரண்டாவது அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறுவது. என்ன சொல்லுவார்கள், நாம் மாறுவதற்காக அழைக்கப்படும் அல்லது மாற்றப்பட அழைக்கப்படும். எந்த மனுஷனை போல மாறுவதற்கு நம்மை அழைக்கல, தேவனுடைய குமாரனை போல மாறுவதற்கு நம்மை அழைக்கிறது. நான் பார்த்திருக்கேன், கண்ணால நான் பார்த்திருக்கேன், இந்த சின்ன பிள்ளைங்க நல்லா டிவி பார்த்தேன். நீங்க எந்த சொல்றீங்க பாஸ்டர், பெரிய ஆக்கிரம் எல்லாம் பார்க்கலாம். சின்ன பிள்ளைகள் பார்த்துட்டு அங்க எப்படி அவங்க அப்படி அப்படி எல்லாம் எடுத்து வீசுவாங்க, அதே போல வந்து பிள்ளைகளும் பார்த்து அப்படியே செய்யும். அமெரிக்காவிலே சிறுவர்கள் சில கொலைகளை செஞ்சிருக்கிறார், ஈவன் ஸ்கூல்ல கூட, ஈவன் டீனேஜ். அவர்களை போலீசார் விசாரித்தோம், அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, டிவியில நாங்க பார்த்தோம். சிலர் சில நடிகர்களை போல மாறணும் கற்பனை, எவர் எதை போல மாறட்டும் ஒளி, ஆனா நீயும் நானும் இயேசு போல மாறுவோம். எனக்கு அருமையான உன்னையும் என்னையும் பிதாவாகிய தேவன் முன் குறித்திருக்கிறார். எதற்காக என்றால், தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாகுமா, நாம் மாற்றப்பட வேண்டும், என்னுடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவர் என்று அனுதினமும் நாம் தவற வேண்டும், நாம் மன்றாட வேண்டும், செபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான் இன்னும் மாறணும், இயேசு போல செபிக்கணும், மட்டுமல்ல இயேசுவை போல பிதாவின் சித்தம் செய்யணும், மட்டுமல்ல இயேசு போல கீழ்ப்படிய வேண்டும். அவர் சிலுவை மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். இன்னும் சொல்லப்படுது, அவர் குமாரா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ். எனக்கு இந்த வசனத்தை ஆரம்ப நாட்கள் வாசிச்சு 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 நீங்க நம்புல, நம்புங்க, நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன், பார்த்துட்டு திரும்ப இப்படி கண்ணு ஏற்கனவே நம்பிடாம இருக்கு. உண்மையை சொல்ற இந்த வசனத்தை எனக்கு அக்செப்ட் பண்றதுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு, எனக்கு இதை நம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப எழுதப்பட்டிருக்கு, அவர் குமாரனாக இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். யாருக்கும் சொல்லப்படுது, இயேசுவை பற்றி. இந்த வசனத்தை எனக்கு ஆமா பிறகு பிறகுதான் அதன் ஆழத்தை நான் அளவுக்கார். இயேசுவை கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் எங்க தெரியுமா, பட்ட பாடுகள். இதை நீயும் நானும் இயேசுவை போல பிதாவுக்கு கீழ்ப்படுகிறோம், 100% இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார், 100%, 100%. இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருந்த போது 100% தன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசுவை போல நீயும் நானும் இந்த உலகத்திலே வாழுவதற்கு பிதாவாகிய தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கும். அவ நீயும் நானும் 100% பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவை போல கீழ்ப்படியணும்.
சில வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறது, சில வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறது. உடனே அதுக்கு நாம் ஆண்டவரே உமக்கு தெரியும் என்ன பத்தி, என் பலவீனத்துல உன் பலம், உன் பலம் மூலமும் சொல்லிருக்கு, எனக்கு பலம் தாருங்க, நீங்க பலம் தரும் போது இதை நான் செய்ய, அப்படி எல்லாம் நான் சொல்லக்கூடாது. ரொம்ப விவேகிகளாக நான் போயிருக்கிறேன். நம்ம மாற்றுவதற்காக காத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, எந்த மனுஷனையும் மாற்ற நம்முடைய தேவனாலே கூடும் அளவு, எந்த மனுஷனையும் மாற்ற தேவனாலே முடியும், உன்னையும் மாற்ற தேவனாலே முடியும், என்னையும் மாற்றிருக்கிறாரு, என்னையும் மாற்ற தேவனாலே கூடும் அளவு. ஆனா ஒன்று என்ன தெரியுமா சத்தியம், இங்க இருக்கிற நீங்களும் நானும் இன்னும் மாற வேண்டிய அளவுக்கு மாற, நீங்களும் நானும் இன்னும் குமார சாயலுக்கு ஒப்பாக மாறேன். இது உடனே நடந்து முடிகிற ஒரு காரியம் இல்லை. ஏன் இந்த பிரசங்கம், ஏன் இந்த வார்த்தை, நாம் இயேசுவை போல மாறுவது. ஆனால் எந்த அளவுக்கு மாறுவோம், எவ்வளவு வேகமாக இது செயல்படுறோம் என்பதை பிதாவாகிய தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். இன்றைக்கு நாளை உடனே நாம் மாறுவது. ஆனா இப்படி சொல்லி சொல்லியே நாம் காலம் போய் கொண்டிருக்கும் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு டாக்கெட் இருக்குது, அது என்ன, நாம் இயேசு போல நாம் மாறுவோம். அது உடனே நாம மற்றவளை பார்த்து குறை சொல்லக்கூடாது. நீ இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டியா, அவனுக்குதான் நீ இயேசு போல மாறணும். அன்றைக்கு அப்படி சொன்னி, இன்னைக்கு அப்படி நடந்து, அப்படியெல்லாம் நாம சொல்லாட்டாலும் நம்ம மனதுல கூட நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையிலும் குறைவு இருக்கு, உன்னுடைய வாழ்க்கையிலும் குறைவு. சரி, ஆமீசன் நாம் எல்லாரும் இன்னும் மாறணும் பாருங்க, எல்லாரும் நாம் எல்லாரும் என்னை சேர்த்து நாம் எல்லாரும் இன்னும் நாம் மாறணும், இன்னும் மாறணும், இன்னும் மாறணும். ஆண்டவர் நம்மை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். அவரை போல கீழ்ப்படியும் மட்டுமல்ல, அவரை போல நாம் தாழ்மையாக இருக்கிறோம். பரத்திலிருந்து இறங்கி வந்து அடிமை ரூபப்படுத்த மனித சாயலார், அவர் தன்னை தாமே தாழ்த்தினார். அடிமை ரூபம் தேவாதி தேவன் அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலாய் சத்திரத்திலும் இடமில்லாமல் வெளியிலே கிடத்தப்பட்டு கிடைக்கும் இந்த அளவுக்கு தாழ்மை வந்தது. என்னால் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த சுற்றறிவுக்கு என்னால முழுவதும் அதை விளங்கிக் கொள்ள முடியல. இதை என்ன இது எனக்கு வார்த்தையால விளங்கப்படுத்தவும் தெரியும். இவ்வளவு இவ்வளவு இறங்கி வந்தார். தாழ்வு அவரை போல நாம் தாழ்வா இருக்க மட்டுமல்ல, அவரை போல பரிசுத்தமா இருக்க இடத்தில் பாவம் உண்டது உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் செலக்ட் பண்ண. இப்படி சொன்னவர் உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இந்த பூமியில இந்த வார்த்தையை சொன்னார். இடத்துல குற்றம் உண்டு, இடத்துல பாவம் உண்டது உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். பரிசுத்தமா இயேசு போல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் போன வருஷத்துல பார்க்க இந்த வருஷம் இன்னும் பரிசுத்தில நாம் வளரணும். போன வருஷத்துல பார்க்க இந்த வருஷம் கீழ்ப்படிவில் இன்னும் நாம வளரணும். ஒரு அலலியா சொல்லுங்க அப்பாடா நன்றி. அது மட்டுமல்ல, இயேசு போல அன்பா இருக்கு, அதான் தேவவாசம் இல்லையா. தேவடா இயேசு 13 யோவான் 13 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம். ஆரம்பத்தில் அவர் அன்பு வைத்தது போல முடிவு பரியந்தம் இயேசு தன் சீஷர்கள் மேல அன்பு வைத்திருந்தார். யூதாஸ் மேல அன்பு வைத்திருந்தார். காட்டி கொடுக்க ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுறேன், உங்களை காட்டி கொடுக்கிறவங்களிடத்திலும் அன்பு கூறுங்க. யாராவது கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பீங்கன்னு பார்த்தா சிரிக்கவே மாட்டேன். அப்படியே ரொம்ப பாச சும்மா இருக்கு, நான் ரொம்ப சீரியஸா இருந்து கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை ஆசிரிப்பேன். கடைசி மட்டும் சீரியஸா இருக்கிறது போல நம்ம நாட்டாக்களை போல ஒரு ஒருத்தருமே நான் பார்த்துக்கிறேன். கடைசி வரைக்கும் தன் சீஷர்களை அன்பாகவே இருந்தான். காட்டி கொடுத்த யூதாஸ் மேலும் அன்பா இருந்தான். ஆகவேதான் கட்டி பிடிச்சி கடைசி நேரத்தில் முத்தம் இருக்கும் போது என் சிநேகிதனே ஓஹியனப்பா இன்னத்துக்காக வந்தாய். அந்த நேரத்தில் இயேசு மொறுமுறுக்கல அவனை பார்த்து தாய் என்னோட இருந்து சாப்பிட்டு என்னோட இருந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து அதிசயங்களை எல்லாம் பார்த்தும் என்னை கட்டு குடிக்க வந்துட்டியே. ஒரு வார்த்தை கதைக்கு ஏன் சொன்ன தெரியுமா, என் சிநேகிதனே நீ எனக்குதான் நினைக்கிறேன். இதெல்லாம் யூதாசு புறகு புறகு யோசித்து யோசித்து யோசித்தான் அவனால நெஞ்சம் மறக்க முடியாது. அவதான் அவன் நான்கு கொண்டு நானே தற்கொலை செய்தேன். இப்படிப்பட்ட ஒரு நபர் நான் காட்டி கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கிறேன் பண்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நடக்கிற அளவுக்கு நீ நானும் வாழ உங்களை மிகவும் நேசிக்கிறவர்கள் துன்பப்படுத்துறார்கள். நீங்கள் மிகவும் உதவி செய்யறவர்கள் உங்களை கஷ்டப்படுத்துறார்கள், கடினமா அடத்துறார்கள். Think about Jesus. அநேக பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு கம் டு கிரைஸ்ட் டு பி இயேசுவை போல நாம் மாற உலகங்கள ஆமே சொல்லு. அப்ப குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கு, சபை சந்தோஷமா இருக்கு, ஐக்கியங்கள் சமாதானமா இருக்கு. நமக்குள்ள இருக்க குறைவுகள் தான் பிரச்சனைகளை கொண்டு வந்து என்ன யாரோ ஆமே சொல்லுங்க. சோ இயேசுவை சிந்திச்சு கொடுங்க. உங்களை யாராவது காட்டி கொடுத்துருக்காங்க இதுவரை, அப்படி காட்டி கொடுத்தவன் சொன்னாலும் அவங்களை நேசி குறை கூறவங்களை வாழ்த்துங்க, எதிராக பேசுறவங்களை ஆசீர்வதிங்க. இப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசித்தார், நீங்க விசேஷித்து செய்யறது என்னப்பா உலகத்தில் இருக்கவங்க அப்படி செய்யறாங்களே, எந்த பெரிய வித்தியாசம் என்னத்துல என்ன பெரிய வித்தியாசம்? உலகத்தில் இருக்கிறவனும் தன்னத்தில் அன்பு கூறுவனுக்கு தானும் அன்பு கொடுக்கணும். உங்க வீட்டுல நீ விசிட் எந்த வீட்டுல நீ விசிட் பண்ண, நான் உங்க வீட்டுல வந்து விசிட் பண்ண. நீ எனக்கு இதை வாங்கி தந்தா நான் உனக்கு இதை வாங்கி தான். நீ என்னோட காய்ச்ச நான் உன்னோட கதை, நீ வந்து கை கொடுத்தா நான் கை கொடுக்கணும். ஐயோ வாசல் எது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. இயேசு கால் துப்பும் போது அமைதியாக இருந்தார், கன்னத்தில் அறையும் போது பேசாமல் இருந்தார், தலையில முள்முடி வச்சு அடிக்கும் போது மாட்டுவத்தை கதைக்கல, 39 தடவைகள் சாட்டியால அடித்து சரீரத்தை கிழிக்கும் போது ஏப்பா இப்படி அடித்து துன்புறுப்படுத்துறீர்கள் ஒரு வார்த்தை சொல்ல. நீ தேவனுடைய குமாரனால் சிலுவைக்கு இறங்கி வா, பரிகாசம் பண்ணார்களா மட்டுமல்ல பேசணும், அவர்களை தூ அவரை தூசித்தார்களா மாட்டு வார்த்தை அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் சத்தமிடாத அடிக்கப்பட கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல சத்தமிடாது இருந்தாரா என்று சொல்லணும். அதை நாமும் சத்தம் சத்தம் என்ன தொட்டால் என்று உடனே நாம் தொடங்கும் இயேசுவை போல மாறும். ஆண்டவரே என்னை மாற்று என்று நான் ஒப்புக்கொடுக்கிறேன். எத்தனை சரின்னு சொல்ல போறீங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. இப்படி நாம் செஞ்சா இந்த ஆண்டு நீங்கள் உன்னதமான தேவனுக்கு புத்திரரா இருப்பீங்க. தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும், தேவனுடைய கிருபை உடைய வாழ்க்கையில வெளிப்படும். நீங்க மாத்திரம் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவனால மாற்ற முடிந்தார். நம்ம நாம நிறைய ஜெயிப்போம். ஆண்டவரே என்ன ஆசை, நான் ஒருத்தர் நீங்க நம்ம நம்புகிறேன் நம்ம நான் ஒருத்தர் அநேகருக்கு என்ன ஆசீர்வாதமாக. இதனை ஏன் இந்த பூமியில வாழும், எதற்காக? பணத்துக்கும் பொருளுக்கும் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்குமா இந்த உலகத்துல வாழ? இதை விட மேலான ஒரு நகரம் எனக்கு அங்க பரலோகத்துல ஆதரவு வச்சிருக்கிறேன். போல லைக் ஜீசஸ் அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக அப்படியானால் எவ்வளவுக்கு நான் மாறும். இயேசுவை முன்னிறுத்தி பார்க்க 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 எனக்கு வெக்கமாயிருக்கு. ரட்சிக்கப்பட்டு நான் இத்தனை ஆண்டாய் போய்விட்டது, ஆனாலும் இந்த வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை பார்க்கும் போது எனக்கு வெக்கமாக இருக்குதே. ஒரு இடத்திலாவது இயேசு மற்றபடி குறித்து குறை சொன்னதை நான் பார்க்கவே இல்லை. இயேசுவை போல லைக் ஜீசஸ் அவரை போல அன்பா இருக்கு. மட்டுமல்ல இயேசுவை போல பாடுபடும் போது பொறுமையாக இருக்கு. மட்டுமல்ல இயேசுவை போல அடுத்த இயேசுவை போல பிரபல்யத்தை விரும்ப கூட. தாளந்து மிக்கவர்கள் பிரபல்யத்தை நாடுவது ஆண்டவருக்கு அருவறுப்பார். ஒரு கட்டம் பண்டிகை வந்து சகோதரர்கள் சொல்றாங்க, பிரபலமாயிருக்க விரும்புகிறவர் அந்த ரங்கத்தில் ஒண்ணு செய்ய மாட்டார். நீ இப்படி அந்த ரங்கத்தில் இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாரு. பண்டிகையில ஏராளக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்காரு, அங்க போய் ஒரு அற்புதங்களை செய்யும். அப்போது நீ உலகத்துக்கு பிரபலமாக மாற முடியும். யார் சொன்னது? சொந்த சகோதரர். பட் இயேசு அதை உடனே ரிஜெக்ட் பண்ண. என் ஆத்மா எப்படி இருக்கு? மனிதனுடைய பரவழியத்தை நாடு. அது மட்டுமில்ல, யோவால நாம் பார்க்கிறோம் அஞ்சாம் அதிகாரத்தில் 41-44 பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு இப்படியா சொல்றார், மனுஷரால் வருகிற மகிமையை நான் விரும்புறதில்லை. I hate that. The glory of this people. ஜனங்களால் வருகிற மகிமையை விரும்பாதவன் இயேசுவை போல வாழ விரும்புறவர்கள். யோவான் 12:43 இயேசு சொல்றாரு, மனுஷரால் வருகிற மகிமையை விரும்புகிற இவர்கள் தேவனால் வருகிற மகிமையை எப்படி ஏற்றுக்கொள்வார்? எனக்கு அருமையான, மனுஷரால் வருகிற மகிமையை விரும்புகிறவர்கள் ஒருபோதும் ஒருபோதும் தேவனோட மகிமையை காணவே முடியும், காணவே முடியும். இயேசு மனிதனால் வருகிற மகிமையை உரத்தார், மனித பிரபஞ்சத்தை அகற்றினார். உலகத்தில் இருக்கிறவர்கள் ஹீரோ கொண்டு தங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்ளணும், தங்களை ஜனங்கள் என்னை குறித்து உங்களை குறித்து மக்கள் அதிகமாக பேசுகிறார்களா? யாக்கர், உன்னால் நீ செய்கிற ஊழியத்தால் உன்னுடைய வாழ்க்கையினால் இயேசு குறித்து ஜனங்கள் பேசுகிறார்களா? அப்படி ரைட் ட்ராக்ல இருக்கிற அதை விட்டுட்டு, உன்னை குறித்து ஜனங்கள் அதிகமாக பேசினால், என்னை குறித்து ஜனங்கள் அதிகமாக பேசினால், ஐ ஹாவ் டு ரிப்பன்ட் மை செல்ஃப். அது இது பிரசங்க ஊழியமா இருக்கலாம், அல்லது டெலிவிஷன் ஊழியமா இருக்கலாம், அல்லது மற்றவர் என்ன ஊழியமா இருந்தாலும், உன்னை குறித்து ஜனங்கள் என்றால் மனுஷனுக்கு ஏற்படுகிற புகழே அவனுக்கு சோதனை. இதெல்லாம் இதையெல்லாம் உலகத்தவர்கள் நாடி தேடுகிறார். ஆனா நீங்கள் நானும் இயேசுவை போல மாறணும். எனக்கு தேவன் கொடுத்த கிருபைகள், தாளந்துகள், வரங்கள், அபிஷேகங்கள், வல்லமைகள், வளங்கள், இவைகள் எல்லாம் நான் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இயேசு மகிமைப்படணும். அந்த மனுஷன் என்ன சொல்லுது? என்னை பற்றி மற்றவர்கள் என்ன கருதுகிறார்? பரவாயில்லையா, ஓ அவர் கிரேட் மேன், அப்படி எப்படி இப்படியெல்லாம் சொல்வதால் நாம் தேவன், உங்களுக்கு தெரியுமா, இந்த பூமியில தேவன் சில மனிதர்கள் குறித்து சாட்சியை கொடுத்திருக்கார். தாவீதை பார்த்து சொன்னாரு, இவன் இதயத்துக்கு ஏற்றவன். ஏன் தெரியுமா? அங்க சொல்றாரு, அவன் எனக்கு சித்தமானது எல்லாவற்றையும் செய்கிறான். எனக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறான், அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆகவேதான் நான் முதல் சொன்னேன், தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொள்ள பொழுது நீயும் தேவனுக்கு பிரியமாய், நானும் தேவனுக்கு பிரியமாய் வாழ. ஒரு கட்டத்தில் தாயும் இயேசுட தாயும் சகோதரர்களும் வந்து இயேசுவை பார்க்க விரும்பினார். பார்க்க வெளியில வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ற யார? சொந்த மகன் மரியான், பெற்றெடுத்த மகன் இயேசு கிறிஸ்து. உள்ளே நிறைய ஜனங்கள் வீட்டுக்குள்ள, அவங்க உள்ளுக்கு வர முடியல, வந்து இயேசுவோடு பேச முடியல. அவங்க ஒரு ஆளுத்த சொல்லி அனுப்புறாங்க, போய் சொல்லுங்க உடைய தாயார் உடைய சௌரியம் வெளியில உனக்காக காத்து நிக்கிறாங்க. நானைக்கு ஒருவேளை மரியாதை எதிர்பார்த்திருக்கலாம், என் மகன் என்ன வந்து பார்த்து பாப்பா சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் எனக்கு அந்த சம்பவத்தை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது நான் அப்படிதான் யோசித்தது. ஏன்னா உடனே இயேசு வந்திருக்காரு மரியாதை பார்த்து. ஆனா காரியத்தை இயேசு வேறு விதமா கையாண்டிருக்கு. என்ன தெரியுமா, அவருக்கு வந்து சொன்னவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்ல தெரியுமா, எனக்கு தாயா, எனக்கு சகோதரம் யார், தேவனுடைய வார்த்தையின் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கும். அப்ப யார் யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுக்கு சகோதரர்களாக இருக்கும். நாம் இயேசுவை போல மாறும், பிரபஞ்சத்தை விரும்பக்கூடாது, மனுஷரால் வருகிற மகிமையை நாடக்கூடாது, இயேசுவை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல தேவ சித்த பிதாவின் சித்தம் செய்யணும், இயேசுவை போல கீழ்ப்படியணும், இயேசுவை போல தாழ்மையா இருக்கணும், இயேசுவை போல பரிசுத்தமா ஜீவிக்கணும், இயேசுவை போல அன்பா இருக்கு. இன்னும் அடிக்கிட்டே நான் போவேன். அப்படின்ற டைம் விஷயம் டிசைட் யோசன் இயேசுவை போல மாற தீர்மானம். மூன்றாவது குறிப்பு சீக்கிரமா சொன்ன முடியும். மூன்றாவது நாள் எதற்கு ஒப்பு கொடுக்கணும்? என கவனிங்க. முதலாவது நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும், இரண்டாவது நாம் இயேசுவை போல வாழ அர்ப்பணம், மூணாவது சபைக்கு உங்களை சப்மிட் பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க இயேசுக்கு தான் சப்மிட் பண்ணுவோம். நீங்க சொல்றது பல, சபைக்கு சப்மிட் பண்ணணும் இயேசுக்கு. ஒரு கட்டத்தில் பவுல் சொல்றாரு, முதலாவது தேவனுக்கும் பிற்பாடு எங்களுக்கும் தங்களை ஒப்புக் கொடுத்தார். சபைக்கு தேவ ராஜ்யம் எங்க எப்படி வளர முடியும்? தேவ சபைகள் மூலமா தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஆகவே இயேசு பேதுரு பார்த்து சொன்னார், என் சபையை கட்டுது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும். சபை யாருடைய? எபேசியர் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். நீங்க விளங்குற ஆமே சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியுமா? தலையை நான் நேசிப்பேன், சரத்தை நான் நேசிக்க மாட்டேன். யாராவது நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க யாராவது உங்க தலையை மாத்திரம் நேசிக்கணும், சரத்தை நான் நேசிக்கணும் யாராவது சொல்லுவீங்களா? இதை குறிச்சு நான் சொல்லுவேன்னா நான் இடம் சரியில்லை. யார் யாரெல்லாம் எதையெல்லாம் நேசிக்கிறாங்க யாரா விட சார்? கிறிஸ்து சபைக்கு தலை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அவ சபை சரீரம், அவ நம் தலையை தான் நான் நேசிப்பேன், சபை அந்த சரீரத்தை நேசிக்க மாட்டேன் எப்படி சொல்றேன்? மனவாட்டி சபை, மனவாளனும் மனவாட்டியும் ஒன்றாக இருக்கிறார். என்னப்பா சரியான ஒரு ஆமே சொல்றேன். இப்ப நாம என்ன சொல்றோம்? மனவாளனை நேசிக்கிறோம், மனவாட்டியை நேசிக்க மாட்டோம். மட்டுமல்ல, கிறிஸ்து சபைக்கு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். என்னை வாசிக்க நேரம் போய் சபைக்காக தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். சபைக்கு கிறிஸ்துவே சபைக்காக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது நான் சபைக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எப்படி நான் சொல்ல முடியும்? இன்னும் ஒரு வசனம் நான் உங்க சொல்றேன். தமஸ்கு போற வழியில இயேசு பவுலை சந்திக்கிறார். உங்களுக்கு தெரியுமில்ல, சந்திக்கிற வழியில் இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அதை பார்க்கும் ஆத்திரம், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுது? இயேசுவோட கைகளில் சவுல் ஆணையடி, முள்மொழி சூட்டல், ஐந்து முள்மொழியை அழுத்தல், அது வேற துரோம போச்சு. ஆனா இயேசு ஸ்பீக்கா கேட்கிற அந்த பவுலை பார்த்து, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நான் சொல்றது சரிதான், வேதவசனம் சரி. இப்ப பவுல் எதை துன்பப்படுத்தினாரு? ஆண்டவருடைய சபையை. சரியான ஒரு ஆமே சொல்ல, சபையில இருந்தவர்களை பிடித்து கட்டி அவன் சிறையில கொண்டு தள்ளினான். போதா குறைக்கு தமஸ்கூல இருக்கிற சீசர்களையும் பிடிக்க வேணும், கட்ட வேணும் என்று பிரதான ஆசனத்தின் அதிகாரத்தோடு பத்திரத்தை பெற்றுக் கொண்டு வேகமாக சூரிய குதிரையிலே போய் கொண்டிருக்கும் போதான் ஆண்டவருடைய தடுத்திருந்து சொன்னாங்க, வாப்பா நீ போற வழி பிழ. நம்முடைய முன்னோருடைய பாரம்பரியத்துக்காக நான் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன், நியாய பிரமாணத்துக்கு மிஞ்சி நடக்கிற ஒன்றை நான் விட மாட்டேன். வேகமாக போய் கொண்டிருக்க பவுல் அந்த அளவுக்கு போறதுக்கு அவனுக்குள்ள இருந்த அதிக பக்தி தான் காரணம். அது வேற அவன் சொல்றார், அவளே சொல்ற, பக்தி வைராக்கியத்தினால் சபையை துன்பப்படுத்தும். அவனுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியத்தினால்தான் சபையை துன்பப்படும். பிகாஸ் ஹி காட் எ ராங் அண்டர்ஸ்டாண்டிங். சபை குறித்த சரியான அறிவு தெளிவு இல்லாதபடியால் ஆரம்பத்தில் பவுல் சபையை துன்பப்படுத்தினார். ஆனா பிற்பாடு அதே பவுல் ஆண்டவர் இயேசுவால் மாற்றப்பட்ட போது அல்லது தொடப்பட்ட போது திரும்ப அவனே சபைகளை ஸ்தாபிக்கிற பெரிய ஸ்தானாதிபதியாக மாற்றிவிட்டான். பாருங்க, பவுல் துன்பப்படுத்தினது சபை, பவுல் துன்பப்படுத்தின சபையை, ஆனா இயேசு அவனை பார்த்துக்க என்னை துன்பப்படுத்துற. அப்படியானால் நாம் எப்போதெல்லாம் சபையை துன்பப்படுத்துறோமோ அப்போதெல்லாம் யாரை துன்பப்படுத்துறோம்? இயேசு. இனிமேல் சொல்லட்டுமா, இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையில என்னவா இருக்கிறீங்க? அவயவமா இருக்கு. எனக்கு தெரியத்தக்க எந்த சர்வத்தில் இருக்கிற ஒரு அவயமும் மற்றவர்களை துன்பப்படுத்துறா எனக்கு தெரியல. நீங்க சொல்ல முடியுமா? உங்களோட ரெண்டு கை உங்களுக்கு இருக்கு, சரி? ரெண்டு கை இருக்குது இல்லையா? தோத்தர் ரெண்டு கை வச்சு நம்மளை கட்டுப்பட்டு அல்ல கால ஆண்டு மூன்று கைக்கா விட்டாரு. தோத்தர் யாருக்காவது ஒரு கை மற்ற கையோட பிரச்சனை கொடுக்கிறோம் இருக்குதா? இல்ல. ஒரு கண் மற்ற கண்ணோட சொல்ல முடியுது இல்ல? ஒரு காது மற்ற காதை குறிச்சு சொல்லிட்டே இருக்குதா? ஏய் காது, வலப்பக்கத்து காது உன்னை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கிடப்பக்கத்து காது ஏதாவது சொல்லிக்கொண்டாரு. நான் உனக்கு கதை விடல, பயப்படையா சொல்றது. அவயவங்களை ஒன்று கொண்டு பிரச்சனை இல்லை. அப்படியாக ஆண்டவர் அதாவது அந்த இடத்துல வச்சு சரீரத்தை நேராக சீராக பார்க்கறதுக்கு ரம்யமா அழகாக நீங்கள் வடிவா இருக்கீங்க இல்லையா? உங்களை அப்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்கு. நீங்களும் நானும் இந்த சபையில எல்லாரும் அவயவங்களாக இருக்கு, அது அங்கங்களாக இருக்கு. உன்னையும் எங்கெங்க இருக்கணும் அங்கங்க ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லட்டேன், சபை நாட் பிலாங் டு சம்படி, இட் இஸ் ஓன்லி பிலாங்ஸ் டு கிறிஸ்ட். சபை யாரோ ஒருவருக்கு சொந்தமானது அல்ல. சபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் சொந்தமானது. நான் அப்போ சொல்றேன், நான் வாசிக்கிறோம், தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிச்ச சபை. ஐயா உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணலாம், அல்லது சிவரசனம் ஏதோ ஒருத்தர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம், ஏதோ ஒருத்தர் உங்களுக்கு கொஞ்சம் ஜெபிக்கலாம், ஏதோ ஒருத்தர் கொஞ்சம் உங்களுக்கு புத்தி சொல்லலாம், இதுக்கு வேலை. ஆனா உங்க எல்லாரும் மேலும் 100% கரிசனை உள்ளவரும் தன் சொந்த தன் ஜீவனையே கொடுத்த ஒருவர் நம்மத்தில் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்கலையா? உங்களை என்னால எவரால ரட்சிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். அவர் தான் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கார். அவர் தான் நீங்க வாழ வேண்டும் என்பதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார், இயேசு கிறிஸ்து. ஆகவே சபை இயேசுவுடைய கிறிஸ்துவுடைய மனவாட்டு சரீரம். அதுக்கு ஆகவே நாம் ஒருபோதும் சபையை துன்பப்படுத்தக்கூடாது, சபையை குற்றப்படுத்தக்கூடாது, சபையை குறைப்படுத்தக்கூடாது. நான் ஒன்று கேட்கிறேன், உங்க சொந்த குடும்பத்தை குறித்து யாராவது ஒருவர் கதைக்கும் போது மனதே கஷ்டமா இருக்குல்ல? அப்படியானால் இது ஆண்டவுடைய குடும்பம் ஆயிட்டு, இதை குறித்து கதைக்கும் போது ஆண்டவுடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படும் பாரு. குறை இருக்குது, குறை இருக்குது, ஆனா அந்த குறைகளை நிறைய பார்க்கத்தான் ஒன்னே அந்த இடத்துல வச்சிருக்கேன். ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்ல தெரியாது, ஒரு தடவை நான் ஒரு தூர் இடத்துக்கு ஞாயிறு கிளர்ச்சி சபைக்கு ஞாயிறு ஆராதனை பிரசங்கம் பண்ண போய் ஒரு சவரன் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாஸ்ட் நான் கால் ஏற்று. அவர் என்ன கால் ஏற்றிட்டு போறாரு, போய்கொண்டு இருந்தாரு. அவர் உண்மை ஆண்டோருக்கு வந்து அர்ப்பணித்த ஒரு தெய்வம் மனிதர். ஆனா அவருக்குள்ள சில கேள்வி இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் கார் ஓடிக்கொண்டு போது அவர் என்ன பார்த்து கேட்டார், பிரதர் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேட்கலாமா? ஒரு காரியம் சொல்லணும், சொல்லாமா? நாங்க சரி சொல்லப்பா, நான் எதிர்பார்க்கல. அவர் சொன்னாரு, எனக்கு சபையில இருக்கிற ஜனங்களுக்குள்ள அன்பே இல்ல பாஸ்டர், அது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன. நான் ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சேன், அதுக்கு பிறகு நான் அவருக்கு சொன்னேன், நான் சொன்ன பதில் அவங்களுக்கு சொன்னேன், நீங்க சொல்ற காரியம் உண்மையா இருந்தாலும் அந்த குறைவை நிறைவாக்கத்தான் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். இல்லாத ஒன்று நீங்க நிரப்புங்க. அதான் ஒரு வார்த்தை அவர் கதை என்ன பிடிச்சதோ பிடிக்கிறது எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை, இல்லாத ஒன்றை உருவாக்க ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார். தவறான ஒன்றை நிரப்ப, ஐ மீன் தேவையான ஒன்றை நிரப்ப ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார். So we have to submit to the local church. நீ இருக்கிற சபைக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கணும். இது கிறிஸ்துவோட ராஜ்யம், கிறிஸ்துவோட சபை, கிறிஸ்துவோட மனவாதி, கிறிஸ்துவோட சரீரம். ஆகவே கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவோட சபைக்கும் உன்னை சப்மிட் பண்ணணும். அப்பொழுதுதான் சபை வளர முடியும், அப்பொழுதுதான் ராஜ்யம் வளர முடியும். அப்பொழுதுதான் நான் போய் யோசிச்சோன்னு வந்தேன், காலை வலிமை யோசிச்சேன். இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் பேசி முடிச்சிடேன். உண்மையா நான் சொன்னேன், சொட்டா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இவ்வளவு காலம் கேட்டிருக்காங்க. ஆனா என்ன செய்ய, நீ இருக்க இருக்கிற சபைக்கு சப்மிட் பண்ணு. சபையே வளரல, அவ சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வச்சிருக்க இல்லையே. இருக்கு, சரி, சரியா இருக்கட்டும், ஆனா உன்னால ஒரு சரி வரட்டுக்குமே, உன்னால ஒரு நண்பன் நடக்கட்டும், உன்னால ஒரு வளர்ச்சி உண்டாகட்டுமே, உன்னால ஒரு சபைக்கு வாழ்வு உண்டாகட்டுமே. என்ன சொல்லட்டுமா, உன்னாலே இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு என்ன மன்னிச்சு கொடுக்க, நான் இப்படி சொல்றதுக்கு ஒரு அரசியல்வாதி சொன்னது எனக்கு ஞாபகம், நான் என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்கிறது, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் உனக்கு நன்மை உண்டு போயிட்டாச்சு. இப்படி நான் ஏன் சொல்ல, சபை எனக்கு என்ன செய்தது, சரி செய்யாம இருந்ததுக்காக ஒருவேளை அதையும் நான் ஒத்துக்கொள்ள, ஆனா மறுபக்கத்தில் ஆழ்ந்து நம்மை பார்த்து கேட்பாரு, சபைக்கு நீ என்ன செய்ய, சேர்த்துல பொண்ணும் இல்ல பொருளும் இல்லை, ஆனா தேவனுடைய கிருபை இங்க இருக்கு, இங்க பட்டமும் இல்ல பெரிய படிப்பும் இல்லை, ஆவியோட அபிஷேகம் எங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம், தேவாதி தேவனை பாடி புகழ்கிறோம், தேவன் கொடுத்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறோம், ஆண்டவருடைய அன்பின் அரசாட்சிக்குள்ளே ஜனங்களை கொண்டு வருகிறோம். உங்களால இந்த சபை வாழும், உங்களால இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். இதற்கு நீங்க சில காரியங்களை செலுத்தத்தான் வேண்டும், சும்மா நாம ஒருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. இந்த ஆண்டவருடைய சபைக்கு நாம் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு நாம் சில கிரியைகளை செலுத்ததான் போகணும். ஆனால் நீ அதை செலுத்தும் போது பரலோகத்தில் ஒரு பொக்கிஷம் மிகுதியாக இருக்கும். சோ இந்த சபைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கும், இந்த சபைக்காக நீ ஜெபிக்கணும். ஜெபிக்க ஒப்பு கொடுத்து, ஏற்கனவே ஒப்பு கொடுத்தவங்களுக்கு அடிக்கடி நான் வந்து கேட்டுக்கொண்டிருக்கேன், சிஸ்டர் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களா, பிரதர் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களா, இப்படியே நான் பின்னால உங்களை போலீஸ்காரர் மாதிரி புலவ பண்ணவே கூடாது பாருங்க, அது எனக்கும் கஷ்டமா இருக்கு உங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது நாம உண்மையா இருக்கு, சபைக்காக நாம் செபிக்கணும், மட்டுமல்ல சபைக்கு நாம் பங்களிப்பு செய்யணும். சபையால என்ன நடக்குது அதுக்கு நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை நாம செய்யணும். அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் ஒரு கருத்தை நாம சொல்லிக் கொண்டிருப்போமா இருந்தால், வாழ்நாள் முழுக்க எந்த அனுபவத்தை நான் பார்க்கல, இத்தனை வருஷம் இந்த தேசத்தை நான் ஓடிச்சது, எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன், காலம் முழுவதும் சபையால் செய்யப்படும் ஏதாவது கொண்டு சொல்லிட்டே இருப்பாங்க, காலம் முழுவதும் கதைச்சு கதைச்சே காலத்தை செலவழிச்சு இருப்பாங்க, ஆனா என்ன காரியம் என்ன சபையில செய்யப்படும் அதுக்கெல்லாம் யார் யார் ஒப்பு கொடுத்தது, அதனால அவங்களும் வாழ்றாங்க சபையும் வாழுது, அநேக அவங்களை ஆசீர்வாதமா மாறுறதை கண்ணால நான் பார்க்கணும். அப்ப பங்களிக்கணும், தேவனுக்கு சித்தமானால் சபையில் இருக்கிற ஒருவருக்கு கமிங் அண்ட் கோயிங்கா இருக்கணும். So we have a responsibility. This is இது இது உன்னுடைய சபை, இது உன்னை கொண்டு வந்து வைத்த சபை, இது ஆண்டவர் இயேசுவின் சபை, உனக்கு ஒரு பங்கு இருக்கு, உனக்கு ஒரு பாகம் இருக்குது, நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, உன்னால நிறைவேற வேண்டிய காரியங்கள் சபையில் இருக்குது, ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யம். கை சரியா, வலது கை சரியாக இயங்கினாதான் இந்த சரீரம் சரியாக இயங்கும், இந்த கை இயங்காவிட்டால் முழு சரீரம் கவலைப்படுது, கண் பார்வை குன்றும் போது வயசு போன பார்வை குறையத்தான் செய்யுது, என்ன செய்யறது, சரீரம் கவலைப்படுது, முழு சரீரம் அங்க இங்கெங்கேயாவது நோவு ஏற்படுது, ஏதோ ஒரு சில அவயம் நோ, என் முழு சரீரம் கவலைப்படுது. அப்படி மொத்தத்துல சரீரம் முழுவதும் சுகமாக இருக்கிறதுக்கு சரீரத்திற்கு எல்லா அவயவங்களும் ஆர்வமாட்டார், நாம் அதை மெயின்டைன் பண்ணும், அவர்தான் இப்படி இருக்கும். ஆனால் சபையில நீங்க எல்லாரும் அங்கங்கள் அவயவங்கள் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க செய்யும், நீங்க பங்களிப்பை, you have to share something, பங்களிப்பு ஆராதனைக்கு, நாய்க்குகளும் ஆராதனைக்கு மாத்திரம் நாம பங்காளி இருக்கவளாக இருந்திருக்கூடாது, இது தேவனுடைய ராஜ்யம். மாசத்துல ஒரு தடவை இரவு விழிப்பு கூட்டம் ஜெபம் வைக்கும், அதுவும் ஒரு 4 மணி 8 இருந்து 12 மணி, மாசத்துல ஒரு தடவை ஒரு உபவாசத்துக்கு ஒரு நாள், ஏங்க நாம் பைபிள் ஸ்டடிஸ் ஏதோ ஒரு விதத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ண, நான் சொல்றேன், சில நேரத்தில் நீங்க அந்த இடத்துல வந்து வர்றது நீங்க பக்தி விருத்தடைவு மாத்திரமல்ல உங்களால மற்றவர்களும் பக்தி விருத்தடைவார். நீ எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும். ஆரம்பத்தில இருந்து ஊழியக்காரருக்கு அந்த நாட்டு தொட்டு நான் சொல்லி வந்த ஒரு காரணம், நீ எங்க நிக்கணுமோ அங்க நிக்க. இங்க ஜெப கூட்டு நடந்து ஜனங்க அழுதுட்டு கேட்கல, டிவாங்க ஐஸ்கிரீம் வரை நிக்க கூடாது. What is this? தேவ பாப்பா பொறுப்பட்டுவிட நான் போயிருக்கிறேன். உனக்கு உபவாசம் என்று ஜபிக்க முடியல, உனக்கு சரீரத்தில் பலவீனம் இல்ல, சாப்பிட்டாவது பாப்பா. You have to pray. இயலாதவர்களை பிடிச்சி ஆண்டவர் கசக்கி புழிஞ்சி ஜபிக்க வைக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டு இல்ல. உன்னால உபவாசம் பண்ணி உபவாசம் இல்ல அப்படி இல்லை, ஜெபம் பண்ணுவா, ஆனால் ஜபிக்கணும். You have to pray. Essential. பங்களிப்பு. நான் என்ன செய்யலாம் இந்த சபைக்கு, எந்த விதத்தில் இந்த சபைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கு அப்படி நீங்க யாரும் உங்க உள்ளத்துல நீங்க தலைப்படுத்த கேட்டா முடிய வந்து என்ன கேட்கும் பல காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். கத்திரி சித்தமான அடுத்த சனி ஞாயிறு இலங்கையில முல்லத்தீவில் இருந்து ஒரு பாஸ்டர் பழனவாட்டு ஒரு ஊழியத்தான் வரேன். நான் அவரை வெல்கம் பண்ணி போயிருந்தால் முல்லத்தீவு உங்களுக்கு தெரியும் வன்னிக்குள்ள அதுக்குள்ள போய் ஊழியம் செஞ்சிருக்கேன். நானும் போய் அதுக்கு செய்யற ஊழிய செய்யறது இலகுவான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு கடினமான உடத்திலிருந்து ஊழிய செய்யற அந்த பாஸ்டர் நான் வர சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த வாரம் நடக்க வேண்டிய உபவாச கூட்டம் அடுத்த வாரத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அடுத்த சனிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் இந்த ஊழியக்காரன் வந்து நம்ம ஊழியம் செய்வார். ஒரு நண்பர்களுக்கு அறிவிங்க, இல்ல கூடுமான கூட்டிட்டு பாருங்க. கால் இயங்கணும், அப்பதான் சரீரம் சுகமாக இருக்கு. சபை ஆண்டவனுடைய சரீரம், நீ இயங்கவன் இதில் இயங்கணும், நீ செய்ய வேண்டியது செய்யணும். அப்படி செய்யாவிட்டால் சபையில என்ன நடக்கும், வளர்ச்சி கொண்டு இதை விட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லை அங்க புள்ள இங்க புள்ள எந்த சபையிலும் புள்ள இருக்கு, எங்கும் தவறு இருக்குது, எந்த மனுஷனிலும் ஏதோ ஒன்று இருக்குது. நமக்கு குறைவு கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ல, குறைவுகளை நிறைவாக்கத்தான் ஆண்டவரை தரத்துல நம்மளை வச்சிருக்கேன். சோ நான் பங்காளிகளா இருக்கும், ஜெபிக்கணும், நம்மளை முடிந்தளவு சபையில ஊழியர்களுக்கு கொடுக்கணும். We have to share. What is in our நம்மளை உள்ள நம்மளை வாழ்க்கையில என்ன இருக்கிறது நம்ம கொடுக்கணும், கொடுத்து சபை ஊழியர்களை தாங்கணும். ஆதி திருச்சபலி அப்படி ஒரு செய்திருக்காங்க. சோ ஏதோ ஒரு விதத்துல இந்த சபைக்கு நாம் பங்காளிகளாக இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஒப்பு கொடுக்கணும். Shall we all stand up please? எல்லாரும் எழுந்து நிற்போமா?